வணக்கம் மாணவர்களே, உவா வானொலியின் உவாவின் குருகுலம் என்ற வானொலி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் ஆசிரியர் ஆர். நித்யானந்தன், கோணமுட்டாவ தமிழ் வித்தியாலயத்தில் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். நான் இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலம் தரம் 6 மாணவர்களுக்கான 10வது அலகான போசணையை அடிப்படையாக கொண்ட இடைத்தொடர்பு என்ற பாடத்தை பற்றி ஆராய உள்ளோம். ஆம் மாணவர்களே, இதற்காக நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தையும் குறிப்பு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றீர்கள். ஆம் மாணவர்களே, நாம் தற்போது பாடத்திற்குள் செல்வோம். முதலாவதாக மாணவர்களே, விலங்குகளின் அடிப்படை தேவை யாது என உங்களிடம் கேள்வி கேட்டால் நீங்கள் யாது கூறுவீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். அதாவது மாணவர்களே, உங்களிடம் விலங்குகளின் அடிப்படை தேவைகள் யாது என உங்களிடம் கேள்விகள் கேட்டால் இதற்கான பதிலாக உங்களிடம் இருந்து உணவு, பாதுகாப்பு, வாழிடம், இனப்பெருக்கம் என்பனவற்றை நீங்கள் கூறுகின்றீர்கள். அதில் நாம் இன்று பார்க்க இருப்பது உணவு சம்பந்தப்பட்டதாகும். பாதுகாப்பு தொடர்பாக நோக்கும் போது மாணவர்களே, விலங்குகள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில இசைவாக்கங்களை கொண்டுள்ளது. இதனையே நாம் பாதுகாப்பு என்று கூறுகின்றோம். அதாவது பொய்கோளம் பூணுதல், சூழலுக்கேற்றவாறு நிறத்தை மாற்றிக்கொள்ளுதல், உடல்களில் மயிர்கள் கொண்டு காணப்படுதல் ஆகியவற்றை நாம் கூறலாம். அடுத்ததாக வாழிடம் பற்றி நோக்கும்போது, வாழிடம் என்பது விலங்குகள் வாழ்வதற்காக மரப்பொந்துகளை பயன்படுத்துகின்றது, மேலும் கற்குகைகளை பயன்படுத்துகின்றது, கூடுகள் அமைத்து வாழ்கின்றது. இவற்றையே நாம் வாழிடம் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக இனப்பெருக்கம் பற்றி நோக்கும்போது, தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து கொள்வதற்காக விலங்குகள் தேவைக்கேற்றவாறு இனப்பெருக்கங்களை மேற்கொள்கின்றது. இதனை நாம் இனப்பெருக்கம் என்று கூறுகின்றோம். ஆமாம், இவற்றில் நாம் இந்த அலகில் நோக்கவிருப்பது அங்கிகளின் உணவு போஷணை பற்றி நோக்க இருக்கின்றோம். மாணவர்களே, உணவு தொடர்பான இடைத்தொடர்பு பற்றி நோக்குவோமானால், நீங்கள் காலையில் உங்களுடைய வயல் பிரதேசத்தையோ அல்லது வீட்டு தோட்டத்தையோ அல்லது பாடசாலை தோட்டத்தையோ அவதானித்த அனுபவம் உண்டா? அதாவது நீங்கள் காலை 6:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரையான காலப்பகுதியில் பாடசாலை தோட்டத்தையோ அல்லது வீட்டுத் தோட்டத்தையோ அல்லது வயல் பிரதேசங்களை அவதானிக்கும் போது அங்கு பல்வேறுபட்ட விலங்குகள் நடமாடுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஏன் காலை 6:30 தொடக்கம் 7:30 மணி வரை என்று கூறும்போது, அனைவரும் காலை 6:30 மணி தொடக்கம் 7:30 மணிக்கிடையிலான காலப்பகுதியிலேயே உணவுகளை தேடுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்கின்றது. இதன் போது நாம் தெளிவாக அவதானிக்க முடியும் தாவர விலங்குகள் உணவு எவ்வாறு உணவை உட்கொள்கின்றது என்பதை பற்றி நாம் தெளிவாக அவதானிக்க முடியும். அதற்காகவே நாம் 6:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரையான காலப்பகுதியை இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு மாணவர்கள், நான் எனது வீட்டு தோட்டத்தை சுற்றி அவதானிக்கும் போது இங்கு பல்வேறு விலங்குகளை நான் அவதானித்திருக்கின்றேன். அதை நான் பட்டியலிடும் போது, அணில், காகம், முயல், பசு, கிளி, பாம்பு என்பனவற்றை நான் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றேன். இவ்வாறான விலங்குகள் எவ்வாறு உணவை பெற்றுக்கொள்கின்றது என்பதை பற்றி நோக்கும்போது, அவை உண்ணும் உணவை நோக்கும்போது அணில் கொய்யா பழத்தையும், முயல் தாவரத்தில் உள்ள இலைகளையும், கிளி கொய்யா பழத்தையும், பசு புற்களையும், காகம் எலியையும், பாம்பு தவளையையும் உண்பதை நான் அவதானித்தேன். இப்போது பாருங்கள் மாணவர்களே, முதலாவதாக கூறிய அணில், முயல், பசு, கிளி ஆகியன தாவரத்தில் உள்ள பகுதிகளையே உணவாக எடுத்துக்கொள்கின்றது. அதாவது அணிலை எடுத்து பார்த்தால் கொய்யா பழத்தை உண்கிறது, கிளி கொய்யா பழத்தை உண்கிறது, முயல் தாவரத்தில் உள்ள இலைகளை உண்கிறது, பசு புற்களை உண்கிறது. இவை அனைத்தும் தாவரத்தையே சார்ந்து காணப்படுகிறது. அடுத்ததாக நோக்குவோமானால், காகம் எலியை உண்கிறது. அடுத்த பாம்பை நோக்கும்போது தவளையை சாப்பிடுகிறது என்பனவற்றை நான் அவதானித்தவற்றை நான் பட்டியல்படுத்தியுள்ளேன். இவற்றை நாம் நோக்கும்போது விலங்குகள் உணவை பெற்றுக்கொள்ளும் வழியில் தாவர விலங்கு, அதாவது தாவரத்தை விலங்கு உண்கிறது. அப்ப தாவர விலங்கு இடைத்தொடர்பு என்று கூறலாம். அடுத்ததாக நோக்கும் போது விலங்கு விலங்கு இடைத்தொடர்பு, அதாவது ஒரு விலங்கானது இன்னொரு விலங்கை உண்கிறது. இதை நாம் கூறுகின்றோம் விலங்கு விலங்கு இடைத்தொடர்பு என்று. அடுத்ததாக மாணவர்களே, தாவரம் விலங்கு இடைத்தொடர்பை அவதானித்தால் நாம் மேலே நோக்கியவற்றை சற்று சிந்தித்து பார்த்தால் கொய்யா பழத்தை அணில் உண்கிறது, அதே கொய்யா பழத்தை கிளி உண்கிறது, கொய்யா பழத்தை அந்துப்பூச்சி உண்கிறது. அணில், கிளி, அந்துப்பூச்சி ஆகியன உணவுக்காக தாவரத்தை சார்ந்து காணப்படுகிறது. அதாவது அணில், கிளி, அந்துப்பூச்சி ஆகியன உணவுக்காக தாவரத்தை சார்ந்து காணப்படுகிறது. இதை நாம் தாவர விலங்கு இடைத்தொடர்பு என்று கூற முடியும். இதை நாம் தாவர விலங்கு இடைத்தொடர்பு, அதாவது ஏதாவது ஒரு விலங்கு தன்னுடைய உணவிற்காக தாவரத்தை சார்ந்து காணப்பட்டால் அதை நாம் கூறுகின்றோம் தாவர விலங்கு இடைத்தொடர்பு என்று கூறுகின்றோம். அடுத்ததாக நோக்கும் போது மாணவர்களே, விலங்குகள் தனது உணவிற்காக இன்னொரு விலங்கை நாடி காணப்படுகிறது. இதை நாம் கூறுகின்றோம் விலங்கு விலங்கு இடைத்தொடர்பு என்று. அதாவது ஒரு விலங்கு என்ன செய்யும் என்றால் இன்னொரு விலங்கை நாடியிருக்கும் உணவிற்காக. இதை நாம் கூறுகின்றோம் விலங்கு விலங்கு இடைத்தொடர்பு என்று. இவற்றை உதாரணமாக நோக்கும் போது செம்பகம் அணிலை உண்கிறது, செம்பகம் எலியை உண்கிறது, செம்பகம் நத்தையை உண்கிறது. இங்கு செம்பகத்தை நோக்கும் போது அது உணவிற்காக அணில், எலி, நத்தை ஆகிய விலங்குகளை சார்ந்து காணப்படுகிறது. இங்கு ஒரு விலங்கு விலங்கு இடைத்தொடர்பு காணப்படுகிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு விலங்கு விலங்கு இடைத்தொடர்பிற்கான உதாரணமாக நோக்கும் போது சாலைப்பாம்பு அணிலை உண்கிறது, அதே போன்று சாலைப்பாம்பு கிளியை உண்கிறது, அல்லது கிளியின் பகுதிகளை உண்கிறது, அதை உண்கிறது. அடுத்ததாக சாலைப்பாம்பு எலியை உண்கிறது. இங்கு பார்த்தால் சாலைப்பாம்பு என்பது அணில், கிளி, எலி ஆகிய விலங்கை சார்ந்து காணப்படுகிறது. இதை நாம் விலங்கு விலங்கு இடைத்தொடர்பு என்று கூறுவோம். இவ்வாறு இடைத்தொடர்பை காட்டும் போது எது உணவாக காணப்படுமோ அதன் பக்கம் அம்புக்குறியின் வாலும் உணவை பெற்றுக்கொள்ளும் விலங்கின் பக்கம் அம்புக்குறியின் தலைப்பகுதியும் காட்டப்பட வேண்டும். அதாவது உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உதாரணமாக நோக்கும் போது அணில் சாலைப்பாம்பு என்பவற்றிற்கான அம்புக்குறியிட்டு காட்டும் போது சாலைப்பாம்பு அணிலை உண்கிறது, இதனால் சாலைப்பாம்பு உணவை பெற்றுக் கொள்வதாகவும் அணில் உணவை வழங்குவதாகவும் காணப்படுகிறது. இதனால் அணிலின் பக்கம் அம்புக்குறியின் வால் பகுதியும் சாலைப்பாம்பின் பக்கம் தலைப்பகுதியும் அம்புக்குறியின் தலைப்பகுதியும் காணப்பட வேண்டும். இதில் அடுத்ததாக மாணவர்களே, நாம் உணவு வலை பற்றி நோக்குவோம். உணவு வலையை பற்றி நோக்கும் போது விலங்குகள் பெற்றுக்கொள்ளும் உணவு முறைக்கு ஏற்ப வலையை உருவாக்க முடியும். அதாவது விலங்குகள் பெற்றுக்கொள்ளும் உணவு முறைக்கு ஏற்ப உணவு வலையை உருவாக்க முடியும். அதாவது ஒரு விலங்கு பல்வேறு வழிகளில் உணவை பெற்றுக்கொள்ளும் இதை நாம் உணவு வலை என்று கூறுவோம். அதாவது மாணவர்களே, முதலாவதாக ஒரு கொய்யா பழத்தை எடுத்து நோக்கினால் இதனை யார் சாப்பிடுவார் என்று பார்ப்போம். அந்த கொய்யா பழத்தை அணில் உட்கொள்கிறது, அடுத்ததாக அந்துப்பூச்சி அது கொய்யா பழத்தை உட்கொள்ளும், அல்லது கொய்யா மரத்தில் உள்ள ஏதாவது பகுதியை உட்கொள்ளும், அடுத்ததாக கிளி கொய்யா பழத்தை உண்ணும். இது தாவர விலங்கு இடைத்தொடர்பாக காட்ட வேண்டும். இவ்வாறான அணிலை பாம்பு சாப்பிடும், அந்துப்பூச்சியை ஓணன் சாப்பிடும். இவ்வாறாக கொய்யா பழத்தை உண்ணக்கூடிய அணிலை பாம்பு சாப்பிடுகிறது, அந்துப்பூச்சியை ஓனான் சாப்பிடுகிறது, கிளியை பாம்பு அல்லது கிளியின் பகுதியை பாம்புகள் சாப்பிடுகிறது. இங்கு இரண்டாவதாக பார்க்கும்போது அணில், அந்துப்பூச்சி, கிளி ஆகியவற்றை சாரைப்பாம்பு ஓனான் ஆகியன சாப்பிடுகின்றது. இதை நாம் விலங்கு இடைத்தொடர்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக நோக்குவோமானால், அவ்வாறு விலங்கு இடைத்தொடர்பை இன்னொரு விலங்கு உண்ண போகிறது. அதாவது ஓனானை செம்பகம் உண்ணும், அடுத்ததாக அந்துப்பூச்சியையும் செம்பகம் உண்ணும், கிளியையும் செம்பகம் சாப்பிடும், செம்பகத்தை பாம்பு சாப்பிடுகிறது, செம்பகத்தை இறந்த பிறகு அல்லது அதன் பகுதிகளை பாம்பு உட்கொள்கிறது. இப்போது நாம் பாம்பை நோக்கும் போது பாம்பு பல வழிகளில் உணவை பெற்றுக் கொள்கிறது. அதே போன்று செம்பகமும் பல வழிகளில் இருந்து உணவை உட்கொள்கிறது. இவ்வாறு நடைபெறும் உணவுகளுக்கு இடையிலான இடைத்தொடர்பு உணவு வலை என்று கூறுவோம். இவ்வாறாக விலங்குகளிடையே காணப்படுகின்ற உணவு பெற்றுக்கொள்ளும் வழிகளின் அடிப்படையில் இதை நாம் உணவு வலையாக கூறுகின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, விலங்குகளின் போஷணை முறையினை நோக்குவோமானால், அநேகமான விலங்குகள் தாவர பகுதிகளையும் இலைகளையும் உணவாக உட்கொள்கின்றன. உதாரணமாக பசு, கிளி, மான், முயல் ஆகியவற்றை நோக்குவோமானால், பசு புல்லை சாப்பிடுகிறது, வெட்டிக்கிளி புல்லின் நுனியை சாப்பிடுகிறது, மான் புல்லை சாப்பிடுகிறது, முயல் தாவரத்தில் உள்ள இலைகளை சாப்பிடுகின்றது. இதை நாம் நோக்கும்போது இவை தனது உணவிற்காக தாவரத்தை மட்டுமே சார்ந்து காணப்படுகிறது. இவற்றை நாம் தாவர உண்ணிகள் என கூறுகின்றோம். அதாவது உணவிற்காக தாவர பகுதிகளையும் இலைகளையும் பயன்படுத்துமாயின் அதை நாம் தாவர உண்ணிகள் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, சில விலங்குகள் விலங்கையே உணவாக உட்கொள்கின்றது. அதாவது உதாரணமாக பார்த்தோமானால், செம்பகம் ஓனானை உட்கொள்கிறது. செம்பகம் என்பது ஒரு விலங்கு, அது ஓனான் என்கின்ற இன்னொரு விலங்கை உட்கொள்கின்றது. இங்கு செம்பகம் உணவிற்காக ஓனானை, அதாவது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கையே சார்ந்து காணப்படுகிறது உணவிற்காக. இதனை நாம் கூறுகின்றோம் ஊனுண்ணிகள். இதனை நாம் ஊனுண்ணிகள் என்று கூறுகின்றோம். அதாவது தன்னுடைய உணவிற்காக இன்னொரு விலங்கையே சார்ந்திருப்பதை ஊனுண்ணிகள் என்று கூறுகின்றோம். உதாரணமாக ஓநாய், சிறுத்தை, புலி, சிங்கம் போன்றவற்றை நாம் ஊனுண்ணிகளுக்கு உதாரணமாக கூறலாம். அடுத்ததாக நோக்கும் மாணவர்களே, சில விலங்குகள் தாவரங்களின் பொருட்களையும் விலங்கின் பாகத்தையும் உணவாக உட்கொள்கின்றன. அதாவது தாவரத்தின் பொருட்களையும் தாவர பகுதிகளையும் அடுத்ததாக விலங்கின் பாகங்களையும் உணவாக உட்கொள்கின்றன. இவற்றை நாம் அனைத்தும் உண்ணி என்று கூறுகின்றோம். உதாரணமாக காகம். காகத்தை நோக்குவோமானால், நாம் வீட்டில் வைக்கப்படும் உணவுப் பொருட்களையும் உணவாக எடுத்துக்கொள்கிறது. பின் பாம்பு, இறைச்சி வகைகள் போன்றவற்றையும் உணவாக பெற்றுக்கொள்கிறது. இவற்றை நாம் அனைத்தும் உண்ணி என்று கூறுகின்றோம். கோழி, நாய், பூனை, புறா ஆகியவற்றை நாம் அனைத்தும் உண்ணிகளுக்கு உதாரணமாக கூறலாம். இதற்கமைய மாணவர்களே, தாவர உண்ணி என்பது தாவர பகுதிகளை மாத்திரம் உணவாக உட்கொள்ளும் விலங்குகளாகும். அடுத்ததாக ஊனுண்ணி. ஊனுண்ணியை பற்றி நோக்குவோமானால், விலங்குகளை மாத்திரம் உணவாக உட்கொள்ளும் அங்கிகள் ஊனுண்ணிகள். ஊனுண்ணிகள் என குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணவர்களே, அனைத்தும் உண்ணி. அனைத்தும் உண்ணி என்பது அது தாவர பகுதிகளையும் விலங்கு பகுதிகளையும் உணவாக உட்கொள்ளும் விலங்குகளாகும். அதாவது தாவர பகுதிகளையும் விலங்கு பகுதிகளையும் உணவாக உட்கொள்ளும் அங்கிகள் அனைத்தும் உண்ணிகள் என குறிப்பிட முடியும். குறிப்பாக மாணவர்களே, விலங்குகள் அவை பெறும் உணவுக்கேற்ப வகைப்படுத்தும் போது அது சற்று சிரமமாக காணப்படும். அதனால் நாம் அதனை தெளிவாக அவதானிக்க வேண்டும். காரணம், நாம் அவதானிக்கின்ற போது நாயை எடுத்துக்கொண்டால் நாய் வீட்டில் வளர்க்கப்படுகிறது, அது தாவர பகுதிகளை உணவாக உட்கொள்ளும் போது நாம் அதை பார்த்து நாய் ஒரு தாவர உண்ணி என்று கூறிவிட முடியாது. எனவே அதனை நாம் அவதானிக்கும் போது மிகவும் தெளிவாக அவதானிக்க வேண்டும். மேலும் மாணவர்களே, சில விலங்குகள் ஊன உண்ணியாக காணப்பட்டாலும் அவை மனிதனுடன் சேர்ந்து அனைத்தும் உண்ணியாக காணப்படுகிறது. அதாவது நாயை எடுத்துக்கொண்டால் நாய் காட்டில் வளரக்கூடிய ஒன்று, அதை மனிதன் வளர்ப்பதனால் அது தாவர பகுதிகளையும் உண்டு, அது ஒரு அனைத்தும் உண்ணியாக காணப்படுகிறது. அடுத்ததாக மாணவர்களே, உணவு சங்கிலி. உணவு சங்கிலியை நோக்குவோமானால் ஒரு பச்சை தாவரத்தில் இருந்து ஆரம்பமாகி படிப்படியாக விலங்குகளினூடாக உணவு மூலம் சக்தி கடத்தப்படும் செயற்பாடு ஒரு சங்கிலி வடிவாக சங்கிலி அமைப்பில் காணப்படுமாயின் அது உணவு சங்கிலியாகும். அதாவது மாணவர்களே, பச்சை தாவரம் புல்லில் இருந்து ஆரம்பித்து அவற்றை ஒரு மாடு உண்கிறது, மாடு ஒரு சிறுத்தை உண்ணும் என நோக்குவோமானால் இங்கு பச்சை தாவரத்தில் உள்ள சக்தியானது முதலாவதாக மாடு என்ற நுகரிக்கு கடத்தப்படுகிறது. பின் அதிலிருந்து சக்தி இழப்பு ஏற்பட்டு சிறுத்தைக்கு சற்று கடத்தப்படுகிறது. இவற்றை நாம் உணவு சங்கிலி என கூறுகின்றோம். அதாவது பச்சை தாவரத்திலிருந்து ஆரம்பமாகி படிப்படியாக விலங்குகளினூடாக உணவு மூலம் சக்தி கடத்தப்படும் செயற்பாடு ஒரு சங்கிலி அமைப்பில் காணப்படுமாயின் இதை நாம் உணவு சங்கிலி என்று கூறுகின்றோம். உணவு சங்கிலியை நாம் ஒரு உணவு வலையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது உணவு சங்கிலியை நாம் ஒரு உணவு வலையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். உணவு வலையிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு எளிய சங்கிலி அமைப்பை கொண்டதை நாம் உணவு சங்கிலி என்று கூற முடியும். அதாவது ஒரு உணவு சங்கிலியை நோக்குவோமானால் ஒரு அணில் கொய்யாப்பழத்தை உண்கிறது, அதே போன்று கிளியும் கொய்யாப்பழத்தை உண்கிறது. அடுத்ததாக அந்துப்பூச்சியை நோக்குவோமானால் அந்துப்பூச்சியும் தாவர இலைகளை உண்ணும். அவ்வாறான தாவரத்தை சாப்பிடுகின்ற விலங்குகளை உதாரணமாக அணிலை எடுத்தால் அணிலை பாம்பு உண்கிறது, பாம்பை செம்பகம் உண்கிறது. அடுத்ததாக கிளி கொய்யாபழத்தை கிளி உண்கிறது, கிளியை பாம்பு உண்கிறது. இவ்வாறு காணப்படும் போது இது ஒரு உணவு வலையாக காணப்படுகிறது. இவற்றில் நாம் உணவு சங்கிலியை பிரித்தறிந்தோமானால் கொய்யாப்பழத்தை அணிலை பாம்பு, இங்கு ஒரு உணவு சங்கிலி காணப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோமானால் கிளி கொய்யாப்பழத்தை சாப்பிடுகிறது, கிளியை பாம்பு சாப்பிடுகிறது, இங்கு பார்த்தால் இது ஒரு உணவு சங்கிலியாக காணப்படுகிறது. இப்போ உணவு வலை முதலாவதாக பார்த்தோம், உணவு வலையிலிருந்து ஒவ்வொரு சக்தி உணவின் அடிப்படையில் விலங்குகளை சங்கிலி அமைப்பில் காட்டுவது உணவு சங்கிலி. இது பார்த்தால் பச்சை தாவரமாக கொய்யாப்பழம் காணப்படுகிறது, கொய்யாப்பழத்தை அணில் சாப்பிடுகிறது, அணிலை பாம்பு, இது ஒரு உணவு சங்கிலிக்கு உதாரணமாக இருக்கலாம். அடுத்ததாக மாணவர்களே, கிளி கொய்யாப்பழத்தை சாப்பிடுகிறது, கிளியை பாம்பு சாப்பிடுகிறது, பாம்பை செம்பகம் சாப்பிடுகிறது, இதையும் ஒரு உணவு சங்கிலிக்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு பாருங்கள் மாணவர்களே, உணவு சங்கிலிக்கு ஒரு உதாரணமாக தாவரத்தை ஆடு சாப்பிடுகிறது, ஆடை சிறுத்தை. அடுத்ததாக தாவரத்தை எலியை பூனை, இங்கு ஒரு உணவு சங்கிலி காணப்படுகிறது. அடுத்ததாக மாணவர்களே, உணவு சங்கிலியில் உள்ள இணைப்புகளை நோக்குவோமாயின் அதற்கு உணவு சங்கிலிக்கு உதாரணமாக தாவரம் ஆடு சிறுத்தை என்ற உணவு சங்கிலியை நோக்குவோமாயின் இங்கு மூன்று பிணைப்புகளும் இரண்டு நுகரிகளும் காணப்படுகிறது. இங்குள்ள உதாரணத்தை நோக்குவோமாயின் தாவரம் ஆடு சிறுத்தை, இதில் தாவரத்தை நாம் முதலாவது இணைப்பாக கருதுவோம், தாவரத்தை நாம் முதலாவது இணைப்பாக கருதுவோம், ஆடு அதை நாம் இரண்டாவது இணைப்பாக கருதுவோம், மூன்றாவது இணைப்பாக சிறுத்தை கருதுவோம். இங்கு பார்த்தால் மூன்று இணைப்புகள் காணப்படுகிறது, இரண்டு நுகரிகள் காணப்படுகிறது. அதாவது தாவரத்தை நாம் உற்பத்தி ஆக்கி என்று கூறுகின்றோம். தாவரத்தை நாம் உற்பத்தி ஆக்கி என்று கூறுகின்றோம். அதிலிருந்து தாவரத்தை சாப்பிடும் ஆடானது முதலாம் படி நுகரி. தாவரத்தை சாப்பிடும் ஆடானது முதலாம் படி நுகரி என்று கூறுவோம். அந்த ஆட்டை சாப்பிடும் சிறுத்தை இரண்டாம் படி நுகரியாக காணப்படுகிறது. ஆட்டை சாப்பிடும் சிறுத்தை இரண்டாம் படி நுகரியாக காணப்படுகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மாணவர்களே. முதலாவதாக தாவரம் என்பது முதலாவது இணைப்பு. உணவு சங்கிலியில் முதலாவது இணைப்பு தாவரம். இரண்டாவது இணைப்பு ஓர் விலங்கு, அதாவது தாவர உண்ணியாக காணப்படும். மூன்றாவது இணைப்பாக இன்னும் ஒரு விலங்கு, அது ஒரு ஊன் உண்ணி அல்லது அனைத்தும் உண்ணியாக காணப்படும். அப்போது உணவு சங்கிலி எடுத்தோமானால் நாம் பிணைக்கப்பட பிணைப்புகளின் அடிப்படையில் அதனை நாம் வகைப்படுத்தலாம். மூன்று பிணைப்பு என்றால் மூன்று பிணைப்பு என்று கூறுவோம். மூன்று விலங்குகள் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதை நான்கு இணைப்புகள் என்று கூறுவோம். அதாவது தாவரம் முதலாவது இணைப்பு, அதனை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்கு இரண்டாவது இணைப்பு, அதனை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்கு மூன்றாவது இணைப்பு, அதனை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்கு நான்காவது இணைப்பு. இவ்வாறாக நான்கு இணைப்புகளை கொண்டு காணப்படலாம். ஆனால் குறைந்தது நான்கு இணைப்புகளை கொண்டு காணப்படும் போது தாவரத்துக்கு இடையில தாவரத்திலிருந்து நான்காவது இணைப்புக்கு செல்லும் போது சக்தியானது சற்று குறைந்து செல்லும். அதனால் நான்கு இணைப்புகளை கொண்ட உணவு சங்கிலியை நோக்கவுமானால் அங்கு நான்காவது இணைப்புக்கு சக்தி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதனை விட்டு மேலும் தள்ளி போகும் போது அதனுடைய சக்திகள் குறைந்து கொண்டே செல்லும். இங்கு நாம் நுகரி என்று நோக்கும் போது தாவரத்தை நாம் உற்பத்தி ஆக்கி என்று கூறுகின்றோம். தாவரத்தை உற்பத்தி ஆக்கி அது தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது. இதெல்லாம் தாவரத்தை நாம் உற்பத்தி ஆக்கி என்று கூறுகின்றோம். அடுத்ததாக தாவரத்தை உணவாக உட்கொள்ளும் விலங்குகளை நுகரி, அதாவது தாவரத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்குகளை நுகரிகள், அதனை நாம் முதலாம் படி நுகரி என்று கூறுவோம். அதனை அந்த விலங்கை உண்ணக்கூடிய விலங்குகளை இரண்டாம் படி நுகரி என்று கூறுவோம். அதனை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்குகளை மூன்றாம் படி நுகரி என்று கூறுவோம். இவ்வாறு நோக்கும் போது மாணவர்களே, தாவரத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய முதலாம் படி நுகரிய நாம் தாவர உண்ணிகளை, பொதுவாக நாம் தாவர உண்ணிகளை கூறலாம். விலங்குகளை தாவரத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்குகளை நாம் தாவர உண்ணிகள் என்று கூறுவோம். இதனால் உணவு சங்கிலியில் முதலாவது பிணைப்பில் வரக்கூடியது தாவரம், அடுத்ததாக இரண்டாவது நுகரியாக வரக்கூடியது தாவர உண்ணிகள். தாவர உண்ணிகளே அதிகமாக இடம்பெறும். அதாவது ஒரு கிளியாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம், மாடு ஆடு என்பனவற்றை நாம் முதலாம் படி நுகரிக்கு உதாரணமாக கூறலாம். இதனை உணவாக உட்கொள்ளக்கூடிய அங்கிகளை நாம் இரண்டாம் படி நுகரி என்று கூறுகின்றோம். இரண்டாம் படி நுகரிகளுக்கு உதாரணமாக சிறுத்தை, புலி, ஓநாய் என்பனவற்றை கூறலாம். அடுத்ததாக மூன்றாம் இது ஓர் ஊனுண்ணிகள் அல்லது அனைத்து உண்ணிகளாகவும் காணப்படலாம். இரண்டாம் படி நுகரிகள் ஊனுண்ணிகளாகவும் காணப்படலாம் அல்லது அனைத்து உண்ணிகளாகவும் காணப்படலாம். இங்கு தாவரத்தை நாம் ஓர் உற்பத்தி ஆக்கி என்று கூறுவதற்கு காரணத்தை நோக்குவோமானால் தாவரமானது தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது. ஆகவே இதனை நாம் உற்பத்தி ஆக்கி என்று கூறுவோம். அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரம் தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது. அதனால் நாம் இதனை உற்பத்தி ஆக்கி என்று கூறுகின்றோம். இவ்வாறான பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி, கார்பன் டைஆக்சைடு, நீர் ஆகியவற்றை கொண்டு உணவு தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு என்று கூறுவோம். அதாவது பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி, நீர், கார்பன் டைஆக்சைடு ஆகியவற்றை கொண்டு உணவு தயாரிக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு என்று கூறுகின்றோம். இவ்வாறாக ஒளி தொகுப்பு செய்வதன் மூலம் தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே பெற்றுக்கொள்கிறது. அடுத்ததாக அதனை உண்ணும் விலங்குகள் விலங்குகளுக்கு அது முதலாம் படி நுகரி அல்லது இரண்டாம் படி நுகரிகளுக்கு தாவரத்தில் உள்ள சக்தியே கடத்தப்படுகிறது. பச்சை தாவரமானது அங்கிகளுக்கு தேவையான சக்திகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாவர விலங்குகளுக்கு வழங்குகிறது. எவ்வாறு என்று நோக்குவோமானால், பச்சை தாவரத்தை மான் உண்கிறது. அந்த மானை சிறுத்தை உண்கிறது என்று பார்த்தால், இங்கு பச்சை தாவரம் உற்பத்தியாகி இங்கு சூரிய ஒளியிலிருந்து சூரிய ஒளியை பெற்று அது தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்கிறது. அதனை முதலாம் படி நுகரியான மான் உண்கிறது. மான் உண்ணும்போது அது மான் தனக்கு தேவையான சக்தியை தாவரத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறது. அந்த தாவரம் என்ன செய்கிறது என்றால், அந்த மானை சிறுத்தை உண்கிறது. சிறுத்தை உண்ணும் போது மானுக்கு கிடைக்கும் சக்தி தாவரத்தில் இருந்து அது மானுக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதாவது மான் நேரடியாக சென்று புல்லை உட்கொள்வதன் மூலம் மானுக்கு தேவையான சக்தி தாவரத்திலிருந்து நேரடியாக கிடைக்கிறது. மானில் உள்ள சக்தி என்ன செய்யும் என்றால், அதற்கான சக்தியை பெற்றுக்கொண்டு ஏனையவற்றை அந்த சிறுத்தை உண்ணும் போது தாவரத்தில் உள்ள சக்தியை மறைமுகமாக சிறுத்தைக்கு செல்கிறது. ஆகவே பச்சை தாவரங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விலங்குகளுக்கு தேவையான சக்தியை வழங்குகிறது. அதாவது மாணவர்களை ஒளித்தொகுப்பை பற்றி நோக்குவோமானால், பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி நீர் கார்பன் டைஆக்சைடு ஆகியவற்றை கொண்டு உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு ஆகும். அதாவது பச்சை தாவரங்கள் சூரிய சக்தியை பெற்று நீர் கார்பன் டைஆக்சைடு வாயுவை பெற்று தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளல் ஒளித்தொகுப்பு. அடுத்து தாவரத்தை நாம் உற்பத்தியாக்கி என்று கூறுவதற்கு காரணம், தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்வதனால் இதனை நாம் உற்பத்தியாக்கி என்று கூறுகின்றோம். தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்வதனால் தாவரத்தை நாம் உற்பத்தியாக்கி என்று கூறுகின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, இவ்வாறு சூழலில் காணப்படும் விலங்குகள் உணவுக்காக இடைத்தாக்கம் புரியாவிட்டால், அதாவது உணவுக்காக தாவரத்தையோ அல்லது விலங்கையோ இவ்வாறு இடைத்தாக்கம் புரியாவிட்டால் என்ன நிகழும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு பார்க்கும்போது தாவரங்களினதும் விலங்குகளினதும் எண்ணிக்கை அதிகரிக்கும். சூழலில் உள்ள விலங்குகள் உணவுக்காக இடைத்தாக்கம் புரிவதின் நன்மைகளை நோக்குவோமானால், தாவரங்களினதும் விலங்குகளினதும் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி சூழல் சமநிலையை பேண உதவுகிறது. அதாவது மாணவர்களே, இப்போது பார்த்தோமானால், மான் இல்லை என்றால் மான் முயல் ஆகியவற்றின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டால் இங்கு பச்சை தாவரங்கள் அதிகமாக காணப்படும். பச்சை தாவரங்கள் அதிகமாக காணப்படும் போது இங்கு ஒரு சூழல் சமநிலை அதிகமாக காணப்படாது. அடுத்ததாக மாணவர்கள், உணவு சங்கிலி பாதிப்படையாமல் இருப்பதற்கு இந்த உணவுக்கான இடைத்தாக்கம் புரிவதில் நன்மை காணப்படுகிறது. அதாவது இப்போது அதிகமாக புற்கள் காணப்படுகிறது. அந்த புற்களை மான் உண்கிறது, மானை சிறுத்தை உண்கிறது என்று பார்த்தோமானால், இங்கு மான் இல்லை என்றால் பச்சை தாவரங்கள் அதிகமாக வளர்ந்து காணப்படும். அல்லது இவ்விடத்தில் மான் இல்லை என்றால் சிறுத்தைக்கான உணவு கிடைக்காது. இதனால் சூழல் சமநிலை பேணுவதற்கு இவ்வாறான இடைத்தாக்கம் புரிவதில் நன்மைகளாக காணப்படுகிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சிறுத்தை இல்லை என்று கருதினால் இங்கு மான்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். இதனால் மான்களுக்கு இடையிலான உணவு தட்டுப்பாடாக காணப்படும். காரணம், மான்களே அதிகமாக காணப்படும் போது பச்சை தாவரங்களை மான்கள் அதிகமாக உண்கிறது. இங்கு பச்சை தாவரங்களின் எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டு செல்லும். இப்போது மான்களுக்கு தேவையான உணவுகள் கிடைப்பதற்கு பற்றாக்குறை ஏற்படும். இதனால் சூழல் சமநிலை பேணுவதற்கு உணவு சங்கிலியானது மிகவும் ஒரு அடிப்படையாக காணப்படுகிறது. மாணவர்களே, நாம் இதுவரையில் கற்றவற்றை நோக்குவோமானால், உணவிற்காக அங்குகளுக்கு இடையிலான இடைத்தொடர்பு உணவு வலையாகும். தமது உணவுக்காக அங்குகளுக்கு இடையிலான தொடர்பு உணவு வலை. உணவு வலை என்பது உணவு வலை பற்றி நோக்கணும். உணவு வலை பற்றி பார்த்தால், தமது உணவுக்காக அங்குகளுக்கு இடையிலான தொடர்பு உணவு வலையாகும். அடுத்ததாக பார்த்தோமானவர்களே, உணவை பெற்றுக்கொள்ளும் வகையில் தாவர விலங்கு இடைத்தொடர்பு, விலங்கு இடைத்தொடர்பு என வகைப்படுத்தி பார்த்தோம். அதாவது தாவர விலங்கு இடைத்தொடர்போ விலங்கு விலங்கு இடைத்தொடர்போ என்பனவற்றை பற்றி நோக்கினோம். அடுத்ததாக மாணவர்களே, விலங்கு உணவை பெற்றுக் கொள்ளும் வகையில் அவற்றை நாம் தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அனைத்தும் உண்ணி என்று நோக்கினோம். உணவை பெற்றுக் கொள்ளும் வகையில் தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அனைத்தும் உண்ணி என வகைப்படுத்தி நோக்கினோம். அவற்றில் தாவர உண்ணியை தாவர உண்ணி என்று கூறும்போது அந்த விலங்கு தாவரத்தின் பகுதிகளை மாத்திரம் உணவாக உட்கொள்கிறது. தாவரத்தின் பகுதிகளையும் தாவரங்களை மாத்திரம் உணவாக உட்கொள்ளும். அவ்வாறான அங்கிகளை நாம் தாவர உண்ணிகள் என்று கூறுகின்றோம். ஊனுண்ணிகள் என்பது தாவரத்தை உண்ணக்கூடிய விலங்குகளை இன்னொரு விலங்கு உண்ணுமாயின் அதனை நாம் ஊனுண்ணிகள், அதாவது மாமிசத்தை மட்டும் உண்ணக்கூடிய விலங்குகளை நாம் ஊனுண்ணிகள் என்று கூறலாம். அடுத்ததாக மாணவர்களே, அனைத்தும் உண்ணி. அனைத்தும் உண்ணி என்பது அனைத்தும் உண்ணி என்பதை நோக்கமுமானால் தாவர பகுதிகளையும் விலங்கு பகுதிகளையும் உணவாக உட்கொள்ளக்கூடிய அங்கிகளை நாம் அனைத்தும் உண்ணி, அதாவது தாவரத்தையும் விலங்கையும் விலங்கையும் உண்ணக்கூடிய அங்கிகளை நாம் அனைத்தும் உண்ணிகள் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, சூரிய ஒளியை உள்ளெடுத்து பச்சை தாவரம் உணவை தொகுக்கும் செயல்முறை, சூரிய ஒளியை உள்ளெடுத்து தாவரம் உணவை தொகுப்பது பச்சை தாவரம் உற்பத்தியாக்கி, அதாவது பச்சை தாவரத்தை நாம் உற்பத்தியாக்கி என்று படித்தோம். அதாவது இவற்றை நோக்கினோமானால் மாணவர்களே, தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது. இதனால் நாம் தாவரத்தை உற்பத்தியாக்கி என்று கூறினோம். அடுத்ததாக மாணவர்கள் ஒளி தொகுப்பு பற்றி நோக்கினோம். ஒளி தொகுப்பு என்பது பச்சை தாவரம் சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு என்று நோக்கினோம். அடுத்ததாக மாணவர்களே, உணவு சங்கிலியை நோக்கும்போது பச்சை தாவரத்தில் இருந்து ஆரம்பமாகி படிப்படியாக விலங்குகளினூடாக உணவு மூலம் சக்தி கடத்தப்படும் முறை உணவு சங்கிலியாகும். அதாவது பச்சை தாவரத்தில் இருந்து ஆரம்பமாகி படிப்படியாக விலங்குகளினூடாக உணவு மூலம் சக்தி கடத்தப்படும் முறை உணவு சங்கிலியாகும். இதுவரையில் மாணவர்களே, நாம் உணவு வலை, தாவர விலங்கு இடைத்தொடர்பு, விலங்கு இடைத்தொடர்பு, அடுத்ததாக விலங்குகள் உணவை பெற்றுக்கொள்ளும் வகையில் தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அனைத்தும் உண்ணி பற்றி நோக்கினோம். அடுத்ததாக தாவரத்திற்கே உற்பத்தியாக்கி என்று கூறுகின்றார்கள், அதை பற்றி நோக்கினோம். அடுத்ததாக ஒளித்தொகுப்பு, தாவரங்கள் ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளும் முறை பற்றி நோக்கினோம். அடுத்ததாக உணவு சங்கிலி என்பதை பற்றி நோக்கினோம். இந்த பாடத்தின் மூலம் மாணவர்களே, நாம் இவ்வாறான விடயங்களை பற்றி நாம் விரிவாக அவதானித்தோம். அடுத்ததாக மாணவர்களே, இந்த பாடப்பரப்பின் மூலம் சில வினாக்களை வழங்கலாம் என எண்ணியுள்ளேன். அதற்காக நீங்கள் வினாக்களை எழுதி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது வினா, உணவு வலை என்றால் என்ன? இரண்டாவது, போஷணை அடிப்படையில் விலங்குகளின் வகைகள் எத்தனை, அவை எவை? மூன்றாவது வினா, உணவு சங்கிலி என்றால் என்ன? நான்காவது வினா, உணவு வலை, உணவு சங்கிலி என்பவற்றிற்கு உதாரணம் ஒன்று தருக. உணவு வலை, உணவு சங்கிலி என்பவற்றிற்கு உதாரணம் ஒன்று தருக. ஐந்தாவது வினா, தாவர விலங்கு இடைத்தொடர்பு, விலங்கு விலங்கு இடைத்தொடர்பு என்பனவற்றை விளக்குக. இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி மாணவர்களே என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து வைக்கலாம். திருத்தி உங்களுக்கான மேலதிக விளக்கங்களை வழங்குவேன். இதற்காக மாணவர்களே, என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கமாக 0763352303 0763532303 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் இந்த வகுப்பை நாம் முடித்துக் கொள்வோம். மாணவர்களே, நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆசிரியர் ஆர். நித்யானந்தன். நன்றி, வணக்கம்.